الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي العشر والشفع والوتر والليل اذا يسر صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما من ايام اعظم عند الله ولا احب اليه من العمل فيهن من هذه الايام العشر فاكثروا فيهن من التهليل والتكبير والتحميد او كما قال صلى الله عليه وسلم وهل انيتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاه وسلام இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபாவு தாபிஈங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். நல்லடியார்களே, புனித மாதங்களாக அல்லாஹ்வினால் அறிமுகப்படுத்தப்பட்ட தொடர் மூன்று மாதங்களில் முதலாவது மாதமாகிய துல்கஅதாவுடைய கடைசி ஜும்மாவுக்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்று பிறை பார்க்கப்படும். பிறைதென்பட்டால் இன்றைய மகரிப் முதல் நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய நாளை துவங்குவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக முஹர்ரம். மூன்று தொடர் மாதங்கள் புனிதமான மாதங்கள், இடையிலே ஒன்று சேருகிறது ரஜப் மாதம். துல்கஅதா அல்லது துல்கஅதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம் தொடர் மூன்று மாதங்கள், நான்காவது புனித மாதம். இவைகளுக்கு முன்னால் வரக்கூடியது ரஜப். ரமலானுக்கு முன்னால் ஷாபான், ஷாபானுக்கு முன்னதாக ரஜப். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களை மதித்திருக்கிறான், சிறப்புப்படுத்தியிருக்கிறான். அதில் இருக்கின்ற மகத்துவங்கள் செய்யப்படுகின்ற அமல்களை பொறுத்துதான் சிறப்பு. இந்த துறைதன்பட்டால் நாம் ஆரம்பி இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். கண்ணியமானவர்களை, நான் ஓதிய ஆயத்துகளிலே சூரத்துல் ஃபஜ்ருடைய இரண்டாவது ஆயத் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உலையாளின் அஷர் பத்து இரவுகள் மீது என்றால் அதனுடைய பகல்கள் உட்பட பத்து தினங்கள் மீது சத்தியமாக, பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குறிப்பிடுவது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பத்து தினங்களைத்தான் என்று ஏராளமான குரானுடைய விரிவுரையாளர்கள் சஹாபாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஹதீஸை குறிப்பிட்டேன். அல்லாஹ்வுக்கு மிக, அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமான நாட்கள், ஆபம் என்றால் மிக மகத்துவமான நாட்கள். அல்லாஹ்வுக்கு மக்கள் செய்கின்ற அமல் செய்கின்ற நாட்களிலே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த நாட்கள், அஹப்பு இலை, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பிடித்த நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பத்து நாட்களை தவிர வேறு நாட்கள் தினங்கள் கிடையாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே செய்ய வேண்டிய அமல்களை, எல்லோராலும் முடியுமான அமல்களை தொடராக சொன்னார்கள். நீங்கள் இந்த தினங்களிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை அதிகமாக சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை அதிகமாக செய்யுங்கள், சுபஹானல்லாஹ் என்ற திக்ரை அதிகமாக செய்யுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹ், இந்த மூன்று வார்த்தைகளையும் நீங்கள் மீட்டி மீட்டி அதிகமாக சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று இந்த பத்து நாளுடைய பொதுவான அமலை நபி அவர்கள் அதிலே பட்டியலிட்டார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே மிக அமல்கள் செய்வதற்கு மிக சிறந்த நாட்கள் அஃதல் வையாம், சிறந்த நாட்கள் இந்த பத்து தினங்களை விட வேறு தினங்கள் இருக்க முடியாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், ஜிஹாதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, ஆம் அதை விட சிறந்ததா இந்த நாட்கள்? என்றாலும் ஜிஹாதுக்காக ஒருவர் செல்கிறார், அவர் ஷஹீதாகிறார், அவர் திரும்பி வரவில்லை, அவர் சிறந்தவராகுவார். ஜிஹாத் செய்து விட்டு திரும்பி வருவதை விட இந்த நாட்களில் புரியப்படுகின்ற அமல்களும் இந்த நாட்களும் மிக சிறந்தவை என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று இந்த நான்கு மாதங்கள், இந்த மூன்று மாதங்கள் ஜிஹாத், யுத்தம் போன்றவைகள், இரத்தம் ஓட்டுவது, சண்டையிடுவது கூட தடுக்கப்பட்ட நாட்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, சிறந்த நாட்களை முன்னோக்குகிறோம். ஏராளமான அமல்களை நபி அவர்கள் அந்த நாட்களில் செய்திருக்கிறார்கள். ஒன்பது தினங்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். ஹிஜ்ஜாவுடைய முதல் ஒன்பது நாட்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் விடாமல் செய்த அமல்களை சஹாபாக்கள் பட்டியலிடும் பொழுது ஆஷூராவுடைய மஹர்ரமுடைய அந்த ஆஷூரா பத்தாம் நாள் நோன்பை நபியவர்கள் விடாமல் படிப்பார்கள். மஹர்ரம் மாதத்தில் வருகின்ற நோன்பு, அதிலே நபியவர்கள் சொன்னார்கள், நான் அடுத்தவரிடம் இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து பிடிப்பேன், பத்தில் மாத்திரம் பிடிக்க மாட்டேன். ஒன்பதையும் பத்தையும் சேர்த்து பிடித்த பிடிப்பதற்கு ஆசை வைத்தார்கள். சூமு யௌமன் கபிலகு யௌமன் பாதகு என்றார்கள். ஒன்பதையும் பத்தையும் பிடியுங்கள், அதை பத்தையும் பதினொன்றையும் பிடியுங்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று நபியவர்கள் சொன்னார்கள். ஆனால் நபியோடைய ஆயுளை பத்து மாத்திரம் பிடித்தார்கள். அதற்கு அடுத்த அந்த முஹர்ரத்தை நபியவர்கள் சந்திக்கவில்லை. எனவே கண்ணியமானவர்கள், அதை விட மாட்டார்கள். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து நாட்களுடைய நோன்பை விட மாட்டார்கள். பெருநாளுடைய தினத்தை விட்டு அரபாவுடைய தினம் வரைக்கும் ஒன்பது நாள் நோன்பு நோட்பதை நபியவர்கள் விட மாட்டார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். எனவே சக்தி உள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், அதற்கு முடியுமானவர்கள் ஹிம்மத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ், இன்று பிறைதன் பட்டால் நாளை முதல் நான் நோன்பை ஆரம்பிப்பேன். நாளை முப்பதாக பூர்த்தி செய்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளாக இருந்தால் ஞாயிறு தொடக்கம் அரபாவுடைய தினம் ஒன்பதாம் நாள் வரைக்கும் நான் நோன்போடு நோன்போடு கழிப்பேன் என்று வைராக்கியம் ஹிம்மத்தை உறுதியை நாம் வைத்துக் கொள்வோம். எட்டு நாட்கள் தவறியவர்கள், எட்டு நாட்கள் ஏதோ பிடிக்க முடியவில்லை, ஏதோ ஒரு காரணம் சங்கடம், கண்ணியமானவர்களே, அரபாவுடைய தினத்தை விசேடமாக நபியவர்கள் ஒன்பதாவது நாள் பெருநாளைக்கு முந்தைய தினத்தை விசேடமாக குறிப்பிட்டார்கள். அந்த நோன்பை தனித்திறப்புடன் குறிப்பிட்டார்கள். அஹ்தசிபு இன்தல்லாஹ் அவ் அஹ்தசிபு அலல்லாஹ் அயுகஃபிரு ஸனா அல்லதி கபிலஹ அல்லதி கபிலஹு அவ் ஸனத் அல்லதி பஅதஹு. அரபாவுடைய தினம் ஒன்பதாம் தினம் நோன்பு நோட்பவர்கள் எந்த சிறப்பை அடைவார்கள் தெரியுமா? நான் அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு அமலையும் நன்மை எதிர்பார்த்து செய்வது ஒரு மோமினுடைய உண்மையான பண்பு. நான் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் அந்த அரபா, நான் எந்த வருடத்துக்குரிய அரபாவை நோக்கிறேனோ, நோன்பாக நோக்கிறேனோ, அந்த அரபா உள்ள வருடத்துக்கு முன்னால் உள்ள வருடத்தையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய வருடத்துடைய பாவங்களையும் கருத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த வருடத்தையும் சேர்த்தால் மூன்று வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன். கண்ணியமானவர்களே, அந்த அரபாவுடைய வருடம், முன்னிய வருடம், பிந்திய வருடம், மூன்று வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ்விடம் நான் நன்மை எதிர்பார்க்கிறேன். இந்த அரபாவுடைய தினத்தையாவது யாருக்கும் சங்கடமுள்ள பெண்கள் குடிக்க முடியாத காலம் தவிர்ந்து பெண்கள் ஆண்கள் உட்பட நாம் இந்த அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பதற்கு வைராக்கியம் எடுப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ஜாஜிகள், ஹஜ்ஜில் இருப்பவர்களுக்கு அது முடியாது, அது தடுக்கப்பட்ட விடயம். கண்ணியமான மற்றவர்கள், அவர்கள் இந்த நோன்பை பிடிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. எனவே தக்பீருடைய விடயம், தக்பீர் இரண்டு வகையாக பிரிகிறது. ஒன்று பொதுவான தக்பீர், தனிப்பட்ட நபரோடு சம்பந்தப்பட்ட தக்பீர். கூட்டம் கூட்டமாக சில இடங்களிலே சஹாபாக்கள் சத்தமிட்டு சொன்னார்கள் என்றும் வரலாறு இருக்கிறது. ஆனால் நமது கூட்டு தக்பீர் பெருநாள் தொழுகைக்கு பின்னால் ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த மாதத்துடைய தக்பீர் அரபாவுடைய சுபோவில் இருந்து ஆரம்பிக்கிறது, அரபாவுடைய பஜ்ரில் இருந்து ஆரம்பிக்கிறது. அலி ரலியல்லாஹுவர்கள், அப்துல்லாஹிபின் மசூத் ரலியல்லாஹுவர்கள், யாசிர் ரலியல்லாஹுவர்கள் ஹதீஸை சொல்லுகிறார்கள். நபி அவர்கள் அரபாவுடைய தினம் பஜ்ர் தொழுகையிலிருந்து தக்பீரை தொழுகைக்கு பின்னால் ஐந்து நேர தொழுகைகளுக்கு பின்னாலும் சத்தமாக சேர்ந்து கூட்டாக நாம் நபி அவர்கள் சொல்வார்கள், நாங்களும் சொல்வோம், சேர்ந்து தக்பீரை சொன்னோம் என்று அரபாவுடைய தினம் தொட்டு ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய 13ஆம் பிறை முடியும் வரைக்கும், பெரும்பாலும் அசர் தொழுகை வரை முடியும், அசர் தொழுகைக்கு பின்னால் வரைக்கும் செய்ய வேண்டும் நபி அவர்கள் செய்தார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். பொதுவான தனிப்பட்ட நபர்களுடைய தக்பீர் எந்த இடத்திலும், அது வாகனத்தில் இருக்கலாம், பஜாரில் இருக்கலாம், கடையில் இருக்கலாம், அது வீட்டில் இருக்கலாம், அது சமையலறையில் இருக்கலாம், அது வசதியில் இருக்கலாம், அது சுன்னத்தான தொழுகைகளா இருக்கலாம், பரந்தான தொழுகைகளா இருக்கலாம், ஒவ்வொரு நபரும் லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அதை பெருநாளைக்கு சொல்லப்படக்கூடிய தக்பீர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹி ஹம்த் என்ற தக்பீரை எந்த கட்டத்திலும் மனசல கூடங்கள் போன்ற அந்த தவிர்க்கப்பட வேண்டிய கட்டங்கள் தவிர்ந்து ஏனைய எல்லா இடங்களிலும் சஹாபாக்கள் தக்பீர் சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு சில பஜார்களிலே சில மேட்டு பகுதி உயர்ந்த பகுதியில் இருந்து கொண்டு தக்பீரை சத்தமாக சொல்வார்கள். அதை கேட்டு சஹாபாக்களும் பஜார்களிலே சத்தமாக சொன்னார்கள் என்றும் வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, தக்பீர் எல்லோருக்கும் சொல்ல முடியும். அதை நாம் இந்த 10 தினங்களிலே தொடராக அந்த 13 தினங்கள் முடியும் வரைக்கும் தக்பீரை சேர்த்து அதிகமாக தக்பீர்களை சொல்ல வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த அமல்களையும் பேணிக் கொள்வோம். அடுத்ததாக இந்த 10 தினங்களுக்கு சிறப்பு கிடைப்பதற்கு பல விடயங்கள் காரணமாக அமைந்திருக்கின்றன. பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் இந்த 10 தினங்களுக்கு நடந்திருக்கின்றன. எனவே கண்ணியமான தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அது பேசப்பட்டிருக்கும், அது அதிகமாக பேசப்படுகின்ற காலம். அவருடைய குடும்ப தியாகம் தான் இன்று ஹஜ்ஜாக உருவெடுத்திருக்கிறது, இன்று உபையாவாக உருவெடுத்திருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் குடும்பத்துடைய தியாகம், பெற்ற மகனை அறுக்க துணிந்தார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக, பெற்ற பிள்ளையை அறுக்க சொன்ன அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் கூட சொந்த புத்தியை பயன்படுத்தாமல், மனிதனுடைய அந்த குறுகிய புத்தியை பயன்படுத்தி அல்லாஹ்விடம் கேள்வி கேட்காமல் என்னை அறுக்க துணிந்தார்கள். அல்லாஹ் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அவர்களுக்கு கொடுத்தான், இதை அறிங்கள், சத்தத்த ருயா, நீங்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் துணிந்து விட்டீர்கள், நாங்கள் பிள்ளை அறுக்க சொல்லவில்லை, அது நோக்கம் இல்லை என்பதை அல்லாஹ் உள்வாரியாக விளங்கப்படுத்தி உங்களுடைய உண்மையான ஈமானையும் என்னுடைய நேசம் ஹலீலுல்லாஹ் என்பது உண்மையா, நான் உங்களை பல விடயங்களில் சோதித்து அதை நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், இந்த சோதனையிலும் வெற்றி பெற்றீர்கள், அதை சோதிப்பதற்குத்தான் உங்களை நாம் இப்படி கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி ஆட்டை கொடுத்தான். அதை அறுத்தார்கள். அந்த செயலை அல்லாஹ் வசதி உள்ள ஒவ்வொருவருக்கும் இன்று வரைக்கும் அமலாக தந்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அமல், கனிமன் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிப்பதுதான் அவர்களுடைய சம்பவத்தின் சாராம்சம். கை குழந்தையை அந்த மனைவியோடு விட்டுவிட்டு செல்லுங்கள், அந்த பாலைவனத்திலே மரம் செடி கொடிகள், மனித சஞ்சாரம், மனித தொடர்பு எதுவும் இல்லாத இடத்திலே விட்டு செல்லுங்கள், எப்படி விடுவது, சாப்பாடு எங்கேயா அல்லாஹ் என்று கேட்காமல் துஆவை செய்துவிட்டு விடுகிறார்கள். துஆவிலும் கண்ணியமானவர்களே, துஆவை ஆரம்பித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது கேட்ட துஆ என்ன தெரியுமா, இவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடு. தீனை தான், குடும்பத்துடைய தொழுகையையும் குடும்பத்துடைய இபாதத்தையும் நீங்கள் ஏவுங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு முதலில், நீங்களும் தொடராக தொழுங்கள், எல்லா கட்டங்களிலும் சபரோடு தொழுகையிலே கவனமாக இருங்கள். அதனால் சக்கரா சாலையில் கூட அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில 2, 3, 4, 5 தடவைகள் நபியர்கள் மயங்கி விழுவார்கள். அசல்லன்னா மயக்கம் தெளிந்தவுடன் முதலாவது கேள்வி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மயக்கத்தில் இருந்து தெளிந்த முதலாவது கேள்வி, அஸல்லன்னா மக்கள் தொழுது விட்டார்களா, வஹும் யன்ஸபிரூன, இல்லையா ரசூலல்லாஹ், நீங்கள் இமாமாக தொழுவிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தொழுகையில் முக்கியத்துவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நமக்கு படித்து தருகிறது. எனவே தௌபாவுடைய காலம்,
ரமதான் 27 செய்துவிட்டு அன்றே நாள் பஜரை தராமல் தூங்கிய சமூகம் நாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். தௌபா என்பது இந்த நாட்களிலே இதற்கு பின்னருடைய பாவங்களை விடுவேன், இவ்வாறு தொழுகையோடு தொடர்பாகுவேன், எல்லா விடயங்களும் தொழுகையோடு அமைத்துக் கொள்வேன் என்று வைராக்கியம் எடுத்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் பட்ட அந்த கடமை பாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். அதுக்கு பின்னர்தான் கேட்டார்கள், மக்களுடைய மக்கள் இல்லாமல் இவர்களுக்கு போரிங்காக இருக்கும், மக்கள் இல்லாமல் பயமாக இருக்கும், மக்கள் இல்லாமல் இவர்களுக்கு வெறிச்சோடி போயிருக்கும், மக்கள் வரக்கூடிய போக்குவரத்து செய்யக்கூடிய இடமாக மாற்றிக்கூடிய அல்லாஹ், பழங்களை கனிவரக்கங்களை இவர்களுக்காக ஏற்படுத்திக்கூடிய அல்லாஹ் என்று உலகளாவிய ரீதியான விடயங்களை தீன் தொழுகைக்கு பின்னால் தான் கேட்டார்கள். நபியவர்களும் தொழுகையில் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், சக்கராத் ஆளில் அந்த நோயில் கூட தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே கண்ணியமுடைய வரலாறு பேசப்பட்டிருக்கும், பேசப்படும். எனவே நான் சுருக்கமாக முன்வைத்தேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றின் சுருக்கம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் புத்தியை பாதிக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் என்னுடைய அறிவை பாதிக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் நொலேஜை நான் பாதிக்க மாட்டேன் என்பதுதான். அந்த காலத்திலே அறிவை நொலேஜையும் பாவித்து பெரிய பெரிய விவாதங்கள் புரிந்த அந்த காலத்திலே கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சவாலாக அல்லாஹ் முன்வைத்தார். எனவே கண்ணியமானது ஹஜ்ஜுடைய அமல் அவருடைய குடும்பத்தை ஆகும். அடுத்த விடயம் கண்ணியமணி அரபாவுடைய தினத்தில் தான், யூதர்கள் என்று சொன்னார்கள் அந்த தினத்தில் அல்ல, யூதர்கள் வேறு கட்டத்திலே உமர் சொன்னார்கள், உங்களுடைய குரானில் ஒரு ஆயத் இருக்கிறது, நீங்கள் ஓதுகிறீர்கள், அந்த ஆயத் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால், எங்களுடைய வேதத்தில் இருந்தால், எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அன்றைய தினத்தை பெருநாளாக கொண்டாடியிருக்கும். என்ன ஆயத்? உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்திவிட்டோம், என்னுடைய அருளை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்திவிட்டேன், உங்களுக்கு நான் இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன், புரிந்து கொண்டேன். உங்களில் சொன்னார்கள், ஏய் நீங்கள் பெருநாளாக எடுப்பது வேறு விடயம், எனக்கு தெரியும் அது எந்த ஆயத், அது எங்கு இறங்கியது, எந்த நேரத்தில் இறங்கியது, நபியவர்கள் எந்த இடத்தில் இருக்கும் பொழுது இறங்கியது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அது அரபாவுடைய தினம், நபியவர்கள் அஜிக்காக சென்றவரிடம் அரபாவுடைய தினத்தில் நபியவர்களுக்கு அரபா மைதானத்தில் இறங்கியது என்ற விளக்கங்களை உமரலியாக சொல்கிறார்கள். இந்த குரானுடைய விரிவுரைக்கு சில விரிவுரையாளர்கள் சொல்கின்ற விளக்கம், அக்மல் சுலக்கும் தீனக்கும் என்று சொல்வதற்கு என்ன பொருத்தப்பாடு? அதுவரைக்கும் தீன் குறையுள்ளதாக இருந்ததா? அது அர்த்தம் அல்ல. கண்ணியமானவர்களே, நபியவர்கள் செய்த ஒரே ஒரு ஹஜ்ஜு அந்த வருடம் செய்த ஹஜ்ஜு தான். அந்த ஹஜ்ஜை செய்கின்ற பொழுது நபி மூலம் ஏழைய கடமைகளை அல்லாஹ் காட்டி தந்தான், தொழுகையை கற்றுத்தந்தான், நோன்பை கற்றுத்தந்தான், அதுக்கு முன்னர் கலிமாவை படித்து தந்தான், அதுக்கு பின் ஜகாத்தை படித்து தந்தான். இப்பொழுது நபியின் மூலம் சஹாபாக்களுக்கு நேரடியாக ஹஜ்ஜையும் படித்து கொடுத்து, ஏற்கனவே நபி நேரடியாக காட்டாத, நேரடியாக செய்து காட்டாத ஹஜ்ஜையும் நபியவர்களுக்கு செய்ய வைத்து பூர்த்தியாக்கினார் என்ற ஒரு விளக்கத்தையும் முஃபஸ்ஸிரூங்கள் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அப்படி சிறப்பு வாய்ந்த நாளும் இந்த 10 தினங்களுக்குள் வருகிறது. அடுத்ததாக ஹஜ்ஜுடைய விடயம், சிறப்பு புரியாமல் உயர்ந்தாமல் கண்ணியமானவர்களே ஹஜ்ஜுடைய வசதி இருந்தும் சிறக்கிறார்கள், வேண்டிய சதக்காக்கள் தான் தர்மங்கள் உதவியில செய்வார்கள், தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், ஜகாத்தும் கொடுப்பார்கள், ஆனால் ஹஜ்ஜுடைய விடயத்தில் பின்வாங்குகின்ற சில பேர் இருக்கிறார்கள், ஹஜ்ஜை கணக்கெடுக்காத இருக்கிறார்கள், கடமையாக இருந்து ஹஜ்ஜு செய்யாமல், ஹஜ்ஜு செய்கின்ற ஐடியாவே இல்லாமல் யாராவது மௌத்தாகினால் அவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ மௌத்தாகட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்றார்கள். எனவே கடுமையான ஆட்சியை செய்யாதவர்களுடைய மௌத்து யூத மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் வரலாம், அவர்கள் முஸ்லீமாக பேரளவில் மௌத்தாகினாலும் கடுமையான ஆட்சியை பயன்படுத்தி மௌத்தாகினால் அவருடைய மரணம் யூத கிறிஸ்தவர்களுடைய மரணத்துக்கு ஒப்பானது என்பதை தெளிவான ஆட்சியத்தில் பார்க்கிறோம். இது ஒரு விடயம். இனிமேல் சிறப்பு ஏராளம் ஆட்சி செய்கிறார், பாவம் செய்யவில்லை, அல்லாவுக்கு மாறு செய்யவில்லை, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை, எந்த அல்லாவுக்கு மாற்றமான காரியங்கள் எதையும் செய்யவில்லை. அவர் திரும்புகின்ற பொழுது பச்சிலன் குழந்தையாக உலகத்தில் பிறந்தது போன்று மக்காவுடைய மதினாவுடைய அந்த பூமியிலிருந்து பிறந்த குழந்தை போன்று வருகிறார். இதோடு இன்னொரு ஹஜ்ஜு ஹஜ்ஜாக இருந்தார், பாவம் செய்யாமல், பல மேற்கும் எந்த தவறும் பாவமும் செய்யாமல். எனவே ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், செல்ல இருப்பவர்கள், சென்று கொண்டிருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய விடயங்களில் ஒரு முக்கியமான விடயம் தான், அங்கு சென்று பாவம் செய்வதை விட, அங்கு சென்று மாறு செய்வதை விட, செல்ல முன்னரே பாவம் செய்துவிட்டுத்தான் செல்கிறேனா? இந்த அமைப்பில் இணைமணி கொடுக்கின்ற 7 செலவழிக்கின்ற 6-7 லட்சம் 8 லட்சம் ரூபாய் பணத்தில் யாருக்காவது கொடுக்க வேண்டிய கணக்கு இருக்கிறதா என்று பார்ப்பது ஹஜ்ஜு செய்ய முன்னர் உள்ள தௌபா. ஹஜ்ஜு செய்கிறோம் 7 லட்சத்தில் ஏமாற்றி இருக்கிறோம் 70 லட்சம் என்றால் அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறோம் 10 லட்சத்தை 2,50,00,000, 5 லட்சம், 15 லட்சம், 20-30 செக்கை பம்பாக்கி 20-30 லட்சங்களுடைய நமது வாசையில் சொல்வதாக இருந்தால் பொள்ளு போட்டு விட்டு ஹஜ்ஜு செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அங்கு சென்று பாவம் செய்ய முன்னர் ஆவியாகவே விமானத்தில் ஏறினால் ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுமா? எனவே கொடுக்கல் வாங்கலை சீராக்காமல் டிராவல்ஸில் பாஸ்போர்ட்டை கொடுத்தவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கசப்பான வார்த்தைதான், இதுதான் நீங்கள் செய்கின்ற அமைச்சுடைய நன்மை. ஆமால் நாமா என்றாங்கள் சொல்லப்படும் அந்த கிதாப், நன்மை தீமை எழுதப்படுகின்ற அந்த ஏட்டில் கண்ணியமானவர்களை பார்ப்போம். சில அமல்கள் செய்யாமல் இருக்காது, சில செய்யாத பாவங்கள் இருக்கும், செய்யாமல் இருக்காது. யாழ்வா 1437 இந்த குரூப்போடு இந்த ஆலிமுடைய வழிகாட்டலிலே ஹஜ்ஜுக்கு போனேன் யாழ்வா, இந்த ஆலிம் சாட்சி, இந்த குரூப் ஓனர் சாட்சி, என்னுடைய ரூமில் இருந்த ரூம்மேட்கள் சாட்சி, நான் ஹஜ்ஜுக்கு போனேன் யாழ்வா, அரபாவில் கண்ணீர் வடித்தேன் யாழ்வா, வேர்வை வடிந்தது யாழ்வா, எத்தனையோ நேரம் சரியான டிராவல் சகப்படாமல் பட்டினி போட்டார்கள் யாழ்வா என்று நான் சொல்வோம். கண்ணியமானவர்களே, நன்மை இல்லையா அல்லா செய்த பதிவாகவில்லையே, அப்பொழுது அங்கிருந்து கண்ணியமானவர்களே இவர் அணிய முன்னரே அங்கே வருவார் யாழ்லா, இவர் பெரிய ஹாஜியார் யாழ்லா, இவர் 10 ஹஜ்ஜும் முடித்தவர் யாழ்லா, நான் கனவில் காபத்துல்லாவை காணாதவன் யாழ்லா, எனக்கு மத்தி செய்ய முடிந்திருக்கும் யாழ்லா, இவர் எனக்கு கொள்ளு போடாவிட்டால் என்று முறைப்பாடு செய்யப்படும், இவர் என்னை ஏமாற்றாவிட்டால் நானும் மத்திக்கு போயிருப்பேன் யாழ்லா. அல்லா நியாயமானவன், 7 லட்சம் செலவழித்த ஹாஜியாரே, 10 லட்சம் செலவழித்த ஹாஜியாரே, இவருக்கு நீ 10 லட்சம் கொடுக்க இருக்கின்ற நிலைமையிலே 7 லட்சம் செலவழித்து ஹஜ்ஜு செய்தீர்கள், 3 லட்சம் பேலன்ஸாக கூட இருக்கிறது, அந்த 7 லட்சத்துடைய ஹஜ்ஜை இவருக்கு கொடுக்கிறேன் என்று அவர் ஹாஜிப்பட்ட தொடு சொர்க்கம் போவார், நாம் நரகவாதிப்பட்ட தொடு சொர்க்கம் போவோம். எனவே கொள்ளு போட்டவர்கள் விமான நிலையம் செல்ல வேண்டாம், எவனுக்கும் பயப்படாமல் இந்த கருத்தை நாம் சொல்வோம். சிலருக்கு இந்த பயம் ஜபிக்காது, சிலர் நினைக்கிறார்கள் நாம் செய்கின்ற எல்லாவற்றுக்கும் உடமாக்கள் நண்பர்களே வக்காலத்து வாங்க வேண்டும் என்று. அப்படி நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் செய்கின்றதை பூசுவதாக இருந்தால் நாம் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டது தேவையில்லை. எனவே தீனை சரியாக விளங்குங்கள். சிலருக்கு இது கசப்பான பயம் தான், கசப்பாக இருந்தாலும் சொல்லித்தான் ஆகும். வளவுக்கான முர்ரா என்ற வார்த்தைக்கு 2 கருத்து இருக்கிறது. ஒன்று, உண்மையை சொல், சொல்கின்ற உனக்கு கசப்பாக இருந்தாலும் சொல், கேட்கின்ற உனக்கு கசப்பாக இருந்தாலும் சொல். எனவே ஏமாற்று பேர், ஏமாற்றத்துறையில் பேர் பெற்ற கொள்ளு போட்டவர்களே, நீங்கள் ஹஜ்ஜு செய்வது தீன், உங்களுடைய நன்மை ஏற்றில் வராது, அது ஹதீஸுடைய தெளிவான ஆதாரம். செய்கின்ற நன்மை மற்றவர்களுக்கு போக வேண்டுமா? கஷ்டப்பட்டு போங்கள். எனவே கொடுக்கல் வாங்கலை சீராக்காமல் செல்வது, அது விமான நிலையம் போக முன்னரே உடைய கழுத்தில் எழுதி மாற்றிக் கொண்டு போங்கள், நான் செய்கின்ற ஹஜ்ஜுடைய நன்மை இன்னார் இன்னாருக்கு தெரிய போகுது. எனவே இதை நான் இப்பொழுது நிறுத்திக் கொள்கிறேன். இதை பேசினால் சற்று கசப்புணர்வு அதிகரிக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்கின்ற சிலர் இருக்கிறார்கள், ஒவ்வொரு வருடமும் செய்கிறார்கள். இவர்கள் இஸ்லாமின் பார்வையில் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தொழுகை வாடகையும் கிடையாது. குர்ஆனில் சூரா ஃபாத்திஹாவில் மைந்து பிள்ளையிருக்கும், நான் யாரையும் குத்தி காட்டவில்லை. இப்படி தீனோடு தொடர்பு இல்லாதவர்கள் ஹஜ்ஜு மாத்திரம்தான் அமல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தொழுகை கிடையாது. இப்ப தொழுகை இல்லாத முண்ட மத்திக்கு போய் என்ன பயன்? மன்னிக்க வேண்டும். ஹதீஸில் வந்ததை சொல்லுங்கள், என்னுடைய வார்த்தையா தொழுகை தீனில் தலை போன்றது. எனவே தொழுகை இல்லாதவர் தலை இல்லாதவர். தலை இல்லாதவர் அஜிக்கு போய் என்ன பயன்? கூடாதவர் அஜிக்கு போய் என்ன சொர்க்கம்? ஈமானுக்கும் குஃப்ருக்கும் வித்தியாசம் தொழுகை. தொழுகையை கணக்கெடுப்பது கிடையாது. ஜும்மாவுக்கும் வருவதை காம சொல்லும் பொழுது என்றால் ஹஜ்ஜு செய்த பயன் ஆகியார் அவர்களே. எனவே தொழுகையாளியாக மாறி ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். தொழுகைச்சாவுடைய தலைப்புறையிலிருந்து பேணிதில் உள்ள தொழுகையாளியாக மாறி நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், அல்லது இப்பொழுது நான் தொழுகையாளியாக மாறித்தான் ஹஜ்ஜுக்கு போகிறேன். அப்படிப்பட்ட சொல்லாதவர்கள், உங்களுடைய நெருங்கியவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்புகள் மூலம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி நீங்கள் தொழுகையிலே பேணிதல் காட்டுவதற்கு வைராக்கியம் வையுங்கள் என்று கண்ணியமாக பற்றி மதி சொல்லுங்கள். சொல்லாமல் ஹஜ்ஜு செய்ய என்ன பயன்? கண்ணியமானவர்களே, அடுத்தது வருடா வருடம் ஹஜ்ஜு செய்வது வரவேற்கத்தக்கவுடைய செய்கின்றவருடைய நோக்கம். அவருடைய உள்ளத்தை நாம் பார்க்க மாட்டோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பார்க்க வேண்டும், புனித பூமி நடமாற வேண்டும், புனித ஸ்தலத்தை பார்க்க வேண்டும். நன்னோக்கத்தை செல்கின்றவர்களா இருக்கலாம். ஆனால் அவர்கள் வருடாவருடம் செய்வது என்பது அல்லாஹ் கூட எதிர்பார்க்காத விட தலைவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். வசதி உள்ளவர் 5 வருடத்துக்கு ஒரு தடவை செய்வது நல்லது. எனவே ஒவ்வொருவரிடம் செய்வத அந்த ஹஜ்ஜுடைய பணங்களை நாம் செய்வதற்கு நாட்டில் நமது ஊரில் நமது குடும்பத்தில் ஏராளமான வேலைகள் இருக்கின்றன. ஏராளமான வேலை. இந்த கண்ணியமானவர்களே, நான் இறுதியில் நேரம் இடம் கொடுத்தால் முன்வைப்பேன். ஏழைகள் ஊரில் இருந்து கொண்டு ஹஜ்ஜுடைய கடமை நீங்காது, கடமை வரும்படி செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய நன்மைக்கு ஒப்பான நன்மை அடையலாம். அப்படி சில அமல்கள் இருக்கின்றன, சிறிய சிறிய அமல்கள் என்றால் மனசு வைத்தால் செய்யலாம். நாளாந்தம் ஹஜ்ஜுடைய நன்மைகளை நம்மால் அடையலாம். அது பணக்காரர்கள் செய்தாலும் கிடைக்கும், ஏழைகளுக்கும் கிடைக்கும். அதை நான் பின்னாளிக்கால முன்வைப்பு அழைக்கமடைந்த வருடாவரணம் செய்கின்ற ஹஜ்ஜை சற்று விளங்கப்படுத்தி விட்டு வருகிறேன். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவராட்சி செய்கின்றவர் சொந்த செலவுப்பட நடுத்தரமாக 10 லட்சம் செலவழிப்பார். குறைந்த 8 லட்சம் செலவழிப்பார் அவர். அதைவிட குறை அவருக்கு முடிவு என்பது சிரமமான விடயம். சொந்த செலவுப்பட, சொந்த செலவே வேண்டாம் என்று வெறும் குரூப்பு கொடுக்கின்ற பணத்தோடு போகின்றவர் கூட 5 லட்சத்துக்கு குறையை கொடுப்பது என்பது சாத்தியமற்ற விட. இதை கண்ணியமானவர்களே, நான் இடையில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். சில நேரம் ஹஜ்ஜுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது டிராவல்ஸ் நடத்துகின்றவர்கள் எங்களோடு கோவிப்பார்கள். ஏதோ அவர்களுடைய ரிஸ்கை அழைக்கின்ற ரப்புகள் நாங்கள் போன்றோம். அல்லாத ரிஸ்கு கிடையாது. ஹஜ்ஜுக்கு எதிராக நாங்கள் பேசவில்லை. வருடா வருடம் ஹஜ்ஜை செய்து 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 வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாததை பற்றி பேசுகிறோம். டிராவல்ஸ்மார்களுக்கு கொள்ளு போட்ட ஹாஜிமார்களும் இருக்கிறார்கள். அதையும் சொல்ல வேண்டும். யாருக்கும் வக்காலத்து வாங்கவில்லை. டிராவல்ஸ்மார்களுக்கு கொள்ளு எப்படி? ஹஜ்ஜிக்கு 6 லட்சம், 2 லட்சத்தை கொடுத்து போவது, நாட்டுக்கு வந்து 4 லட்சத்தை ஈஸி பேமெண்டில் தருகிறேன் என்று கொடுக்கின்றவர்கள் கொடுப்பதில். இந்த ஹஜ்ஜுடைய நன்மையும் பெரும்பாலும் டிராவல்ஸ்காரனுக்கு தான் போகும் என்று நினைக்கிறேன். 2.5 அரைவாசி தான் டிராவல்ஸுக்கு கொடுப்பது, வந்து டிராவல்ஸ்காரனை பௌத்தர் அனுப்பது. இப்படிப்பட்ட ஹாஜி இழந்திருந்தீர்கள். 2 சென்ற வருடம், அதுக்கு முந்தைய வருடம், 5 வருடத்துக்கு முன்னர், 10 வருடத்துக்கு முன்னர், 20 வருடத்துக்கு முன்னர் நீங்கள் டிராவல்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பணமா இருந்தாலும் உங்களுக்கு மறக்கும், டிராவல்ஸ்காரனுக்கு மறக்கலாம், அல்லாவுக்கு மறக்காது. ஒரு சதத்தையும் அல்லா விட மாட்டான். எனவே உங்களுடைய ஹஜ்ஜை பூர்த்தியா உங்களுக்காக்க வேண்டுமா, டிராவல்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பெடன்ஸ் பணத்தை கொடுத்து விடுங்கள் என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். கண்ணியமணலே, 5 வருடத்துக்கு ஒருக்கால் செய்தால் போதும். இதுதான் இஸ்லாமிய எதிர்பார்ப்பு, அல்லாவுடைய ரசோட எதிர்பார்ப்பு. வருடா வருடம் செய்கின்றவர்களுக்கு சில விடயங்களை சொல்லி காட்டுகிறேன். இன்று நமது நாட்டு நிலைமை, நமது ஊருடைய நிலைமை, நமது ஏழைகளுடைய அனாதைகளுடைய நிலைமை தெரியும். சில நிகழ்வுகளை கேள்விப்படுகிறோம் கண்ணியமானவர்களே. சில ஏழைகளுடைய நிகழ்வு, நமது ஹஜ்ஜு, நாம் ஹஜ்ஜுக்கு போகிறோம், நாம் மற்றவர்களுக்கு துவா செய்கிறோம், நம்முடைய துவா தான் மற்றவர்களே கிடைக்கும், ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கிடைக்கும், ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் கிடைக்கும். இந்த 5 லட்சத்தை நாம் எடுத்து வருடாவரணம் செய்ய நியமிப்பவர்கள் போன்று சென்றவரிடம் சென்றவர்கள் இந்த வருடம் அவருடைய தந்தையுடைய சார்பாக மௌத்தாகிய தந்தை, அல்லது நோயாளியாக இருக்கிற தந்தை, தாய் தந்தை, உறவினர்கள் யாருக்காவது செய்தால் வேறுபடைய வசதி உள்ளவர்கள் கண்ணியமானவர்களே, குடும்பத்தில் உள்ள மௌத்தாகியவர்கள் ஹஜ்ஜு கடமையாக இருந்து மௌத்தாகியவருடைய பெயரை செய்வது, அவர்கள் கடமையான நிலைமை மௌத்தாகினால் அனந்தர அந்த பிள்ளைகள் மீது கட்டாயம் செய்யத்தான் வேண்டும், அல்லாவுடைய கடன். எனவே கண்ணியமானவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது வேறு விடயம். தனக்காக செய்கின்ற ஹஜ்ஜை செய்பவர்களை பற்றி தான் பேசுகிறேன். இந்த பணத்தை எடுங்கள் கண்ணியமானவர்களே. இன்று நமது ஊரில், நமது ஏரியாவில், நமது குடும்பத்தில் வீடுகளை பாருங்கள். எத்தனை வீடுகளுக்கு டாய்லெட் இல்லை, எத்தனையோ வீடுகளிலே 5 பேர் இருக்க முடியுமான வீட்டில் 20 பேர் வாழ்கிறார்கள், எத்தனையோ வீடுகளிலே இரவு டைம் டேபிள் போட்டு தூங்குகிறார்கள், ஷிப் போட்டு தூங்குகிறார்கள். அந்த நிகழ்வு கேள்விப்பட்ட கனிமணலே, ஒரு வீட்டில் சாதாரணமான எண்ணிக்கை அவர்கள் இருக்க முடியுமான எண்ணிக்கையை விட 3-4 மடங்கு அதிகமான நபர்கள் வாழ்கிறார்கள். நான் பேசுகின்ற இந்த தகவல்கள் நான் எந்த மத்தியிலே சும்மா செய்கிறேனோ, இந்த மத்தியிற்கு மிக நெருக்கமான பாதையை பற்றி தான் பேசுகிறேன். இங்க இருக்கிறீர்கள் கனிமணி, உங்களோட குடும்ப வசதியா ஒரு ஏழை குடும்பத்துக்கு செல்லுங்கள், 5 லட்சம் பணம், 7 லட்சம் பணம், அச்சுக்கண் ஒதுக்கிய பணம், சென்ற வருடம் போய் வந்து விட்டு 2-3 அச்சு செய்து விட்டு இதை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ஒரு வீடு இல்லாத ஒரு சிறிய வீட்டில் இருக்கின்ற வீட்டுக்கு சிறப்பை போட்டு ஒரு 2-3 ரூம்களை கட்டி கொடுத்தால், கண்ணியமானவர்களே, அந்த வீடு எதுவரைக்கும் இருக்குமோ அந்த சிறப்பையும் அந்த ரூமையும் அந்த மானியையும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய நினைவு அவர்களுக்கு வரும், அவர்களுடைய வாயால் மனதால் துவா வரும், அவருடைய கண்ணால் கண்ணீர் வடியும். ஒருவருடைய கண்ணீரை அவர் ஏற்றுக்கொண்டல்லா நிச்சயம் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். எடுங்கள் அந்த 5 லட்சத்தை 10 லட்சத்தை அச்சி கொதிக்கினேன், கொடுக்கல் வாங்கலும் சீராகத்தான் இருக்கிறது. இதை எடுங்கள், ஒரு நோயாளி குடும்பத்திலோ உறவினர்களோ தூரத்திலோ அதனுடைய ஒரு தூரத்தில் எனக்கு கட்டுத்தந்த ஒரு ஆசான், என்னை கட்டுத்தந்த ஒரு மானியம், என்னை கட்டுத்தந்த எனக்கு உதவி செய்த பழைய காலத்து ஒரு முதியவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஆபரேஷன் பண்ண வேண்டும், ஒரு 5 லட்சம் தேவைப்படுகிறது, 10 லட்சம் தேவைப்படுகிறது, இதோ நான் அதை செய்துவிட்டு இந்த வருட அச்சிக்கின்ற ஒதுக்கிய பணம் உங்களுடைய ஆபரேஷனுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாதான் சிபாவை கொடுப்பவன், அதுக்கு உதவியாக நீங்கள் பணத்தை செலவழித்தீர்களா? அவர் ஆரோக்கியம் பெற்று அவருடைய ஆபரேஷன் முடிந்தார், அவர் அவர் அந்த ஆரோக்கியத்தை நினைத்து நினைத்து அல்லாவுக்கு அடுத்து நன்றி சொல்வதும் துவா செய்வதும் உங்களுக்காகத்தான் இருக்கும். ஏழை குமரிகள் காப்போ நகை போட முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீதன கொடுமை கௌரவமாக தலைவிரித்தாடுகிறது. சீதன சிலர்கள் வீடு கேட்பதில்லை, கடை கேட்பதில்லை, சிலர்கள் சீதனம் கேட்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைக்கு 5 பவுன் நகை போடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதுவும் ஒரு வகை சீதனம் தான். அவர்களுடைய பிள்ளைக்கு இத்தனை பவுன் போடுங்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட ஏழை குமரிகள் இந்த 5 லட்சத்திலே கண்ணியமானவர்களே 50,000 செலவழித்தார், 10 ஏழை குமரிகளை கரை சேர்க்கலாம், இது சிறந்ததா? வருடா வருடம் அச்சு செய்வது சிறந்ததா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் ஏழை மாணவர்கள், சிறைமைசாலிகளானவர்கள், இன்ஜினியராக, டாக்டராக, லோயராக, ஜட்ஜாக, அக்கவுண்டராக வர வேண்டிய எத்தனையோ மாணவர்கள் ஓலவளோடு டிரப் ஆகி திருவில் ஓட்டுகிறார்கள், ஓலவளோடு நின்று 15,000-10,000 ரூபாய்க்கு வேலை செய்கிறார்கள், ஓலவளோடு நின்று இன்னும் சில மாணவர்கள் கீழே சென்று செய்திருக்கிறார்கள், கம்பி என்றுகிறார்கள். ஏன்? அறிவுத்துறையை அவர் முன்னேற்றுவதற்கு வசதி கிடையாது, மேலதிக பாடம் படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவதற்கு வசதி கிடையாது, அவர் அங்கே செல்வதற்கு டிரான்ஸ்போர்ட் கிடையாது. இதை நாம் கல்வித்துறைக்கு செலவழித்தால் எத்தனை அறிவாளிகளை உருவாக்கலாம். மார்க்கத்துறையும் இருக்கிறது, உன்னத துறை, குளமாக்களை உருவாக்குகின்ற துறை, அது முதலிடம். அதே போன்று துறை சார்ந்தவர்களை உருவாக்குவதற்கும் இந்த பணங்களை செலவழிக்கலாம். இதற்கனி இந்த பணங்களை திட்டமிட்டு குடும்பத்தில் ஏழை அனாதை விதவை குமரி காரியங்கள் என்று செய்து கொடுத்தால் அவர்கள் ஒருவருடைய துவாவாவது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சுவர்க்கம் நிச்சயம் என்பதை நன்மாராயமா சொல்லி அடுத்த விடயமாக இறுதிக்கட்டத்தில் கனிமணவர்களே, உமையா வருகிறது, குர்பான் வருகிறது, நாட்டு நிலைமை தெரியும். சுவேசக்காரர்கள் சுவேசங்களை கிளப்புகிறார்கள், அறுக்க விடமாட்டோம், உரிய முறையில் சட்டப்படி கொண்டு வந்தாலும் இருக்க பார்க்கிறார்கள் என்றால் சட்டத்தை மீறி செய்தால், நாம் இறுகினால், நமக்கு முடியாமல் போனால், நாம் அகப்பட்டால் யார் குற்றவாளி? கனிமணவர்களே, மிருக உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள். மிருக உரிமைகள், மிருக உரிமைகள் பேணாத 2 நிகழ்வு தெரியும். நாயுடைய விடயத்திலே மிருக உரிமை பேணிய விபச்சாரம் செய்கின்ற மனிதனை நாய்க்கு கொடுத்த தண்ணீரால் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்பினான். பூனையுடைய உரிமை பேணாத வணக்கசாலி பெண்ணை பூனை கூனைக்கு பசிக்கு தீனி போடவில்லை என்பதால் நரகத்துக்கு அனுப்பினான். மிருக உரிமை மீறினால் நரகத்துக்கு கொண்டு போகும், மிருக உரிமையை பேணினால் சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும். நாயும் பூனையும் நமக்கு சான்றாக இருக்கிறது. நாய்க்கு பூனைக்கு இப்படி செய்தே இப்படி என்றால் நமக்கு பால் தருவதற்கு அல்லா காரணமாக இருக்கக்கூடிய, நமக்கு மாமிசத்தை தருவதற்கு காரணமாக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகைக்கு அநியாயம் செய்தால் சுவர்க்கம் போக முடியுமா? முடியாது. எனவே மிக உரிமைகளுக்கு சொல்லப்படுகிற சுருக்கமாக முன்வைக்கிறேன். பேசப்படும் இறுதி கட்டத்தில் அடைந்துவிட்டேன். கனிமணர்களே, சிலைகள் கட்டி வைப்பார்கள், அதற்கு சிலையை கூட அசைக்க முடியாது. 2-3 அடிக்கு அவரிலே கட்டி வைத்து விடுவார்கள். தலையை சுற்றி ஒரு அடி, இன்னும் ஒரு அடியை விட்டு விடுவார்கள். அதற்கு புள்ளை கூட கீழே தின்ன முடியாது. அதுக்கு யாராவது நின்று கொண்டு தீட்ட வேண்டும். அதுக்கு நடுந்து சீலை பற்றி வந்து விட்டால் யாராவது தீட்டுவதற்கு டைம் டேபிள் போட்டிருக்கிறோமா? எனவே கண்டிப்பாக நவியர்கள் சொன்னார்கள், மிருகங்களை ஓட்டு செல்கின்றவர்களுக்கு, பிராணிகளை பிரயாணம் செய்கின்றவர்கள், நீங்கள் செழிப்பான புட்பூண்டுகள் இலைக்குறைகள் உள்ள இடத்தில் சென்றால் நீங்கள் நிறுத்துங்கள், ஓய்வெடுங்கள், மிருகங்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள், சீனி கொடுங்கள், புட்பூண்டுகளை மேய விடுங்கள், சிலோவாக செல்லுங்கள், மெதுவாக செல்லுங்கள். வறண்ட பூமியில செல்கின்ற பொழுது சீனி இல்லாத, புல் இல்லாத, இலைக்குறைகள் இல்லாத பூமியில் விரைவாக செல்லுங்கள். ஏன் தெரியுமா? அதுக்கு பசியும் தாகம் வந்துவிட்டால் தின்னுவதற்கு உணவில்லை, சீனி இல்லை. இது மிருக உரிமை. எனவே புல் வாங்க பஞ்சப்பட வேண்டாம். 75,000, 80,000, 60,000 மாடு வாங்குகிறோம். 250-300 ரூபாய் செலவழித்து புல்லுக்கட்டுகளை வாங்குவதற்கு, இலைகளை வாங்குவதற்கு நாம் தஞ்சப்படாமல் அதுக்கு பொருத்தமான இடத்தில் கட்டுவோம், சீனி போடுவோம். அதை கழிவுகளை ஆங்காங்கே பாதைகளிலே இருந்தால் மக்களுடைய பட்டுவா கிடைக்கின்ற விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பாதைகளில் சிறுநீர் கழிப்பவர், மரம் கழிப்பவர், மக்களுடைய பட்டுவாக்குள்ளாகக்கூடியவர் என்று சொன்ன நபி, ஆடு மாடு, அந்த நமது நாட்டில் ஆடு மாடு அதிகம், ஒட்டகைகள், இவைகளுடைய கழிவில் மக்களுடைய பதுவாவுக்கு மாறாக கூடாது. இணைய கண்ணியமரலி, மிருக உரிமைகளை பேணிக் கொள்வோம். அறுக்கின்றவர்கள் இறுதியாக ஒரு நிமிடம், அறுக்கின்றவர்களுக்கு சுருக்கமான புத்திமதி. நம்முடைய பணிவான வேண்டுகோள், நிர்வாக உறுப்பினர்கள், கூட்டு குருபான் செய்கின்றவர்கள், இந்த அறுக்கின்ற பணத்துக்கு அறுத்து தருகின்ற குழு இருக்கிறார்களே, இவர்களுக்கு தொழுகையும் கிடையாது, இவர்களுக்கு களிமாவும் கிடையாது, இவர்களுக்கு பிஸ்மியும் கிடையாது, இவர்களுக்கு தொட்டுத்தான் யாரும் கோவிக்க வேண்டாம். பிரேசப்படி தலைகிறார்கள். ஒரு மணி நேரத்தில் 5 மாட்டின் ஓடர்களை எடுத்துவிட்டு இந்த மாட்டை அறுத்தவுடன் உழைக்கிறார்கள். இரத்தம் ஓடி துடிப்புணிக்க வேண்டும். அறுத்த பிராணியை ஓய்வெடுக்க விட்டு தான் உழைக்க வேண்டும். ஓய்வெடுக்க விட மாட்டார்கள். ஏன்? ஓய்வெடுக்க விட்டால் ஓடர் குறைந்துவிடும். எனவே கண்ணியமா, இவர்களுக்கு புத்திமதி சொல்வதற்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வையுங்கள், வழிகாட்டல் நிகழ்ச்சியை நிர்வாகிகள் வையுங்கள். இவர்களுக்கு அறுப்பதைப்படி கத்தியை அழைக்க முன்னால் தீட்டுவது கொடிய பாவம். ஒருவர் தீட்டிக் கொண்டிருந்தார் கத்தியை, காலை வைத்துக் கொண்டு கழுத்திலே. சொன்னார்கள் நபி அவர்கள், ஏய், 2 தடவை சாகடிக்க பார்க்கிறாயா? 2 தடவைகள், உயிரோடு 1 தடவை கத்தியை காட்டிக் கொள்கிறாய், அதற்கு முன்னால் தீட்டாதே, ஏற்கனவே தீட்டி விட்டு வா என்று சொன்னார்கள் நபியவர்கள். இப்படியான விடயங்களை பேண வேண்டும், மிருக உரிமைகளை கொடுக்க வேண்டும், கழிவுகளை கண்ணெண்ணங்களை போடக்கூடாது, பெர்மிட் இல்லாத இடங்களில் அறுக்க வேண்டாம். பெர்மிட் இல்லாமல் புரோக்கர்மார்கள், மாட்டு ஆட்டு புரோக்கர்களே 5,000, 10,000 என்று ஒரு மாட்டுக்கு வைத்து 5 மாடு ஏற்றுகின்ற நொறியிலே மிச்சப்பிடிப்பதற்காக 8-10 மாடுகளை ஏற்றி அகப்பட்டு முஸ்லிம் சமூகத்தை குளியல் தள்ள வேண்டாம். பணத்துக்காக லொரியை பிடிக்கின்ற கண்டத்தனத்துக்காக 5 மாடு ஏற்றுகின்ற நொறியிலே 10 மாடுகளை ஏற்றி உயிர் போய் செத்த மாட்டு மாட பிடிபட்ட வரலாறும் இருக்கிறது. எனவே சொர்க்கம் வேண்டுமா? நாய்க்கு தண்ணீர் கொடுத்து பண்ணிருக்கிறார். நரகம் போக தயாரா? பூனைக்கு தீனி போடாத பெண்ணுடைய நிகழ்வு இருக்கிறது. எனவே மிருக உரிமைகளை பேணுவோம், முறையாக செய்வோம். எனவே எந்த விடயத்தில் இஸ்லாத்துடைய வரையறைகள் செய்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை சரியாக பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மை மாற்றியருள்வானாக. நலனுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லீம்கள் மூமிங்கள் அதனுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நல்ல உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அக்கலாக்கை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக. நல்ல புனிதமான தினங்களை முன்னோக்குகிறோம் யா அல்லாஹ், புனிதமான மாதத்தை முன்னோக்குகிறோம் யா அல்லாஹ். அந்த நாட்களில் அனைத்து விதமான அமல்களில் பங்கு கொள்ள கிருபை செய்வாயாக. நல்ல யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறார்களோ அவர்களை தூய்மையான ஹாஜியெல்லாம் மாற்றுவாயாக, சரியான நிபந்தனைகளை பேணி ஹஜ்ஜு செய்யக்கூடிய மாற்றுவாயாக, அவர்களுடைய துவாக்களில் எங்களுக்கு பங்கு தருவாயாக, எங்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, உடைய அந்த அறம் சரிவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, உடைய நபியருடைய ரவுதாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, அந்த புண்ணிய பூமிகளில் நடமாறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, மௌத்துக்கு முன்னால் நமக்கு ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக, யாரெல்லாம் ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மறைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹ்ரதாவானா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.